ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணத்திற்கும் அவனுடைய பேச்சுக்கும் அவனுடைய செயலுக்கும் அவனுடைய மனம் சாட்சியமாக இருக்கின்றது. எண்ணங்கள் அனைத்துமே அவரவருடைய மனதிலிருந்து உருவாகின்றது. அந்த எண்ணங்களின் அடிப்படையில் அவர்களுடைய பேச்சுக்கள், அவர்களுடைய நடவடிக்கைகள், நாளைய வாழ்க்கையை பற்றிய அவர்களுடைய செயல்பாடுகள் எவ்விதமாக இருக்கின்றன என்பதை தீர்மானித்தல், ஒவ்வொன்றுமே மனம் என்ற ஒன்றின் சாட்சியத்தின் அடிப்படையில் அவர்களுடைய எண்ணங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கின்றன. மனதின் சாட்சியமாக, மனதின் அடிப்படையை கொண்டு அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நம்முடைய நேற்றைய காலங்களாக முடிந்துவிட்டன, இன்றைய பொழுதுகளாக நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த எண்ணங்களின் அடிப்படையில்தான் நாளைய பொழுதும் விடியிருக்கின்றது. எண்ணம் இல்லாமல் செயல் இல்லை என்று நாம் தெளிவாக இப்பொழுது உணர வேண்டும். நமக்காக நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அது நமக்கே உரியதாகும் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது விதிக்கப்பட்ட விதிகளில் உள்ளது. நீங்கள் எதனை என்று உங்களுடைய காரியமாக மேற்கொள்கின்றீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கையாக நாளை உருவாக இருக்கின்றது. நம்மீது இறைவன் கருணையாளன் என்பது என்னுடைய எண்ணம். மனதிலிருந்து அந்த எண்ணம் எனக்கு அறிவிக்கப்படுகிறது. இது ஒவ்வொருவருக்கும் அந்த அறிவிப்பு இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். என்னுடைய எண்ணம் மனதின் சாட்சியமாக சத்தியமாக என்னுடைய சொந்தமானதாக இருக்கின்றது. என்னுடைய காரியங்களும் என்னுடைய பேச்சுக்களும் நாளைய வாழ்க்கையில் எனக்கு என்ன விடியிருக்கின்றதோ அவ்வளவும் என்னுடைய மனதின் சாட்சியத்தின் அடிப்படையை கொண்டு இன்று முதலாக என்னுடைய வாழ்க்கை அமைகிறது என்பதை நான் இன்று எண்ணம் கொள்கின்றேன். இதுவரையில் நான் எண்ணுகின்றேன், செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன, எனக்கு என்னென்னவோ நடந்து கொண்டிருக்கின்றது, என்னை சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லை, நாளைக்கு என்ன நடக்குமோ என்றும் நான் பயந்து கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக நீங்கள் எதனை முற்படுத்தினீர்களோ அதில் வாழ இருக்கின்றீர்கள் என்பதை தவிர நமக்கு வேறு பதில் கிடையாது. எவற்றையெல்லாம் என்னுடைய செயல்களாகவும் என்னுடைய பேச்சுக்களாகவும் நான் முற்படுத்தினேனோ அவ்வளவும் எனக்காக விடியிருக்கின்றது. இதில் மாற்று எண்ணம் வேண்டாம், இது நடக்க வேண்டாம் என்றும் பல சமயங்கள் நீங்கள் விரும்பியிருக்கின்றீர்கள். இவ்விதமாக நடந்துவிட வேண்டாமே, எனக்கு முன்னறிவிப்பாக வந்து கொண்டிருக்கின்றது, ஏதோ ஒரு கெட்ட சகுனம் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது போன்று ஒவ்வொருடைய மனதிலும் என்றும் இருக்கின்றது. மனம் உங்களுடைய வாழ்க்கைக்கு சாட்சியமாக அமைந்திருக்கின்றது. எந்த ஒரு துன்பமான சூழ்நிலையும் எனக்கு ஏற்படும் பொழுது நான் அறிய வேண்டும், இது நான் எனக்காக முற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு காலத்தின் சோதனை காலம். அந்த சோதனையின் போது வேதனை என்னை இன்னும் தீண்டவில்லை, இன்னும் நான் சோதனை காலங்களில் தான் இருக்கின்றேன். அது என் மனதுக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் ஏதோ ஒரு கஷ்டம் என் மனதை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. என்னை அறியாமலேயே அந்த கஷ்டம் என்னுடைய உடலையும் வருத்தி கொண்டிருக்கின்றது. அதனை நோய்கள் என்று கூறுகின்றோம். நோய்கள் என்று ஒன்று கிடையாது. உங்களுடைய இருதயத்தில் நோய் இருக்கின்றது, வேறு எங்குமே நோய் கிடையாது. நோய் வெளியில் இருக்கின்றது, என்னை அறியாமல் நோய்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எனக்கு சம்பந்தமில்லாமல் என்னுடைய கஷ்டங்கள், சம்பந்தமில்லாமல் யார் யாரோ எனக்கு வினைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் எண்ணுவது உண்மைக்கு புறம்பானது. உங்களுக்கு நிகரான உங்களுடைய நண்பனும் இல்லை, உங்களுக்கு நீங்களே விரோதியாக இருக்கின்றீர்களே, இதைவிட ஒரு விரோதம் மனிதர்களிடமிருந்து இல்லை என்பதை நாம் அறிய வேண்டும். நான் யாருக்கு விரோதம் செய்கின்றேனோ அந்த விரோதம் என்னை சூழ்ந்து கொள்ளும். யாரை நான் பகைக்கின்றேனோ அந்த பகைமையும் என்னிடம் இருக்கின்றது, என்னை சூழ்ந்து கொள்வதாக இருக்கின்றது. எந்த ரூபத்தில் எப்படி வரும் என்று தெரியாது. எனவே உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் சீதைக்கு பார்த்து கொள்ளுங்கள். இறைவனுக்கு பொருத்தமான எண்ணமா அல்லது இறைவனுக்கு பொருத்தமில்லாததா என்பதை நாம் அறிய வேண்டும். வேதம் நமக்காக நம்முடைய உள்ளமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. வேதம் நமக்காக நம்முடைய சாட்சியமாக, நம்முடைய எண்ணங்களுக்கும் மனதிற்கும் சாட்சியமாக, எண்ணங்கள் உருவாகி இருக்கக்கூடிய அந்த மனதிற்கும் சாட்சியமாக வேதம் இருக்கின்றது. அது உள்ளமாக இருக்கின்றது. எனவே என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய மனதில் இருக்கின்றன. அந்த மனம் குடிகொள்ளக்கூடிய, அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் நன்மையானதா தீமையானதா என்பதை அறிவிக்கக்கூடிய வேதம் உங்களுடைய உள்ளமாக இருக்கின்றது. அந்த உள்ளத்தை நீங்கள் கவனமாக எப்பொழுதுமே அதனை நினைவுகூர்ந்தவர்களாகவும், இன்னும் எச்சரிக்கையுடனும், இன்னும் நற்செய்திகளோடு கூடிய நல்ல எதிர்பார்ப்புகளுடனும் முன்னோக்குகளுடனும் உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். எவ்விதம் நாம் நம்முடைய வாழ்க்கையை இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை சற்று கவனிக்க வேண்டும். என்னுள் வேதம் இருக்கின்றது, அது உள்ளமாக இருக்கின்றது. அந்த உள்ளத்திற்கு ஆன்மா என்று பெயர் வைத்துவிட்டார்கள். உள்ளம் என்ன என்பதை தெரியாத நிலையில் ஆன்மா என்ற அந்த வார்த்தை நமக்கு கஷ்டமானது, புதிரானது, அதனை நாம் உணர முடியாது. ஆனால் உள்ளம் என்பது தெளிவாக நமக்கு தெரியும். ஒவ்வொருவருக்கும் அந்த உள்ளம் இருக்கின்றது. அதில் நமக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. அது என்ன என்பது ஆன்மா என்று நாம் கூறும்பொழுது கஷ்டமான பாதையை நுழைந்து விட்டோம். ஆன்மாவுக்கு பதிலாக உண்மையான வார்த்தை உள்ளம் என்ற அந்த உணர்வுக்கு வாருங்கள். எண்ணங்களுக்கு முன்பாக உணர்வு உங்களுக்கு கற்பிக்கப்படுகிறது. அந்த உணர்வின்க்கு பிறகு அது எண்ணமாக மாறுகின்றது. எண்ணம் என்னுடைய நிலைமையை, எனக்கு எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பதை அறிவிக்கின்றது. அதனுடைய வெளிப்பேச்சாக அமைகிறது, வெளி உறுப்புகளுக்கு வந்துவிடுகின்றது. நான் உள்ளத்தில் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாட்சியத்தை மனதில் நான் எண்ணமாக கொண்டிருக்கும் பொழுது சாட்சியத்தை மதித்து அந்த எண்ணத்தை நான் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். பொய் பேசுகின்றேன், பொய் பேச வேண்டும் என்று தோன்றுகிறது. ஏன்? சில நன்மைகளுக்காக. இந்த உலகத்தின் சில இனிமையான பொழுதுகளை கழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, இந்த உலகத்தின் சுகப்பொருட்களை கொஞ்சம் அனுபவிக்கலாம் என்பதற்காக வேண்டி பொய் சொல்ல வேண்டும். கொஞ்சம் பணம் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும், அதனுடைய உலகத்தின் சுகங்களுக்கும் வசதிகளுக்கும் உபயோகப்படும் பொய் சொல்ல வேண்டும். பொய்யை நான் சொல்வதற்கு முன்பாக பொய் சொல்ல வேண்டாம் என்ற அந்த உணர்வு உள்ளத்தின் மூலமாக அமைக்கப்படுகின்றது. யார் உள்ளத்தின் வழிகாட்டுதலில் அமைகின்றார்களோ அவர்கள் வேதத்தை உடையவர்கள். வேதம் என்பது நீங்கள் படிக்கக்கூடிய புத்தகம் அல்ல. வேதம் என்பது எண்ணங்களுக்கு மனம் சாட்சியமாக இருக்கும்பொழுது, அந்த மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களுக்கு உள்ளம் சாட்சியமாக இருக்கின்றது. அந்த உள்ளத்தின் சாட்சியம் வேதமாக இருக்கின்றது. எந்த வேத புத்தகத்தை எடுத்தாலும் சரி, பொய் சொல்லக்கூடாது என்று இருக்க வேண்டும். பொய்யும் சொல்லிக்கொள்ளலாம் என்று இருக்கும்பொழுது அது வேதமல்ல, மனிதர்கள் கைகளால் எழுதப்பட்டது. மனசாட்சியத்தின்படி நீங்கள் வாழ வேண்டும் என்று வேதம் கூறுகிறது, உள்ளம் கூறுகின்றது. மனதின் சாட்சியமாக உள்ளம் இருக்கின்றது, அதில் சத்தியம் நிலை பெற்றிருக்கின்றது. அந்த சத்தியத்திற்கு புறம்பாக நீங்கள் வாழ வேண்டாம் என்று என் உள்ளம் சொல்கின்றது. அது வேதம் எதுவாக இருந்தாலும் சரி, அது குரானாக இருக்கட்டும், பைபிளாக இருக்கட்டும், கீதையாக இருக்கட்டும், அவ்வளவிலும் இந்த சத்தியத்திற்கு விரோதமாக இருக்க முடியாது. அப்படி இருந்தால் அது வேதம் அல்ல. உங்களுடைய வேத புத்தகங்களை நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு தெரிய வேண்டும் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதும். இன்னும் அந்த மனசாட்சியத்தை எனக்கு புதுப்பிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், நான் மறந்துவிட்ட மனசாட்சியிற்கு போய்கொண்டிருக்கும் பொழுது மறந்து போய்விட்ட மறத்துவிட்ட மனசாட்சியங்களை எனக்கு அது புதுப்பிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒரு தெளிவான பேச்சை பேச வேண்டும் என்று என் மனம் கூறுகின்றது. நானும் குழப்பமான பேச்சுக்களை பேசிக்கொண்டிருக்கின்றேன். உள்ளம் என்பது தெளிவு, உள்ளதை கூறக்கூடியது. ஆன்மா என்பது என்ன என்று தெரியாது. அது நானாக கற்பித்துக் கொண்ட ஒரு வார்த்தை, ஒரு சங்கீத பாஷை போன்று, அது ஆன்மீக பாஷையை போன்று, அது எல்லாவற்றுக்கும் மிகையான ஒரு பாஷை போன்று. நிச்சயமாக இந்த ஆன்மா ஆத்மா என்ற சொல்லுக்கு எவருக்கும் விளக்கம் தெரியாது. அது ஒரு சொல்லும் அல்ல, அது தேவையும் அல்ல. நம்மிடம் இருப்பது இவ்வளவுதான். உங்களுடைய பேச்சுக்கள் இருக்கின்றன, நடவடிக்கைகள் இருக்கின்றன, எண்ணம் இருக்கின்றது உங்களுடைய மனதில். அந்த மனதிற்குரிய எண்ணம் நன்மையானதா இல்லையா என்பதை அறிவிக்கக்கூடிய உள்ளம் இருக்கின்றது, அவ்வளவுதான். அந்த உள்ளம் வேதமாக இருக்கின்றது, அனைத்துக்கும் சாட்சியமாக இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கையுடைய ஒட்டுமொத்தத்தினுடைய ஒளிபூர்வமான, உணர்வுபூர்வமான, சத்தியமான ஒரு பாதையை அறிவிக்கக்கூடிய சாட்சியமாக அமைந்து கொண்டிருக்கின்றது. எண்ணம் என்ற ஒன்று இருக்கிறது எனக்கு, அதை நான் வடிவமைக்க முடியுமா? மொழிகளால் முடியாது. அழகான வாழ்க்கை வேண்டும். வாழ்க்கை என்பதை நான் வடிவமைக்க முடியாது. எவ்வளவு மொழி பாண்டித்துவம் பெற்றிருந்தாலும் சரி, அதனை நிச்சயமாக நான் என்னுடைய மொழியின் காரணமாக வெளிப்படுத்த முடியாது. அழகு என்று இருக்கின்றது, அதற்கும் வெளிப்படுத்த முடியாது. எவ்வளவு புலமை பெற்றிருந்தாலும் சரி, உங்களுடைய மொழிகளில் மறைவானவை மறைவானவை தான், அவற்றை வெளிக்கொண்டு முடியாது. இப்போது இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை கொண்டு உங்களுடைய கிராபிக்ஸ் மூலமாகவும் அதை நீங்கள் வெளிக்காட்டிட முடியாது. இதுதான் அழகு என்பதை. அழகு என்பது உள்ளத்திலிருந்து மலரக்கூடியதாக இருக்கின்றது அந்த அழகு, வெளிப்பூச்சிக்களால் அல்ல. அவ்வாறெனில் என்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே மறைவிலிருந்து உருவாகி இருக்கின்றது. அந்த வார்த்தைகள் என்னுடைய உணர்வுகளை ஒரு காலம் பிரதிபலிக்க முடியாது. எல்லாமே எண்ணங்களிலிருந்து வரும்பொழுது எண்ணத்துக்கு நிகரானதல்ல உங்களுடைய மொழிகள், உள்ளம் அறிவிக்கிறது. நீங்கள் பேசுகிறது வந்து உங்களுடைய உள்ளத்திற்குரிய உணர்வுகளை அப்படியே பேசுவீங்களா? எனக்கு ஒரு வழி இருக்கிறது, இந்த வழியை நீங்கள் பிறருக்கு இவ்வாறு நான் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நான் அனுபவிக்கக்கூடிய கஷ்டத்தை அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய மொழியின் வாயிலாகவோ, உங்கள் கத்துதலின் மூலமாகவோ, உங்களுடைய வேதனைகளை காட்டுவதன் மூலமாகவோ அறிவித்து விட முடியுமா? முடியாது. நீங்கள் கூறுவீர்கள் அவரவர்களுக்கு வந்தால் தான் புரியும் என்று. அது எவ்வளவும் சொல்லி புரிய வைப்பதில்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பொறுத்துக்கிறங்கன்னு சொன்னால் போதும் கோபம் வந்துடும். உங்களுக்கு வந்தால் தான் தெரியும்னு சொல்லுவோம். உங்களுடைய முகத்தினுடைய பாவனைகளும் நீங்கள் வழியினால் கதறக்கூடியவைகளும் கூட இதற்கு நிகரான ஒரு பேச்சு கிடையாது. நேரடியாக பார்க்கின்றேன், அதை கூட உங்களுக்கு எந்த அளவில் உங்களுக்கு அந்த வேதனை இருக்கின்றதோ அதனை மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் நீங்கள் வெளிக்காட்ட முடியாது. நாம் பொய்களை அதிகமாக நம்புகின்றோம். வாய்களிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த வார்த்தைகளை நான் உள்ளத்திற்கு கொண்டு செல்லாமல், அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை பிரித்தறியாமல் எப்பொழுது ஏற்றுக்கொண்டேனோ அப்பொழுதே என்னுடைய காலம் கெட்டுவிட்டது. வரக்கூடிய காலம் பொய்களில் அமைந்துவிட்டது. உங்களுக்கும் எனக்கும் இடையே விரோதம் ஏற்பட்டுவிட்டது. காரணம், உள்ளத்தின் அடிப்படையில் உங்களுடைய வார்த்தைகளை விளங்கிக் கொள்ளாமல் வெறும் செவிகளில் விடக்கூடிய உணர்ச்சிகளின் அடிப்படையில் நான் எடுத்துக்கொண்டதன் காரணமாக எண்ணங்களின் மீது சத்தியமாக பல பாவங்களாக இருக்கின்றன. ஒரே ஒரு எண்ணம் நாம் கொள்ள வேண்டும். ஒருவரை பற்றி தெளிவாக அறிந்து உணராத நிலையில் எவரை பற்றியும் கருத்து கொள்ளக்கூடாது. அது முக்கியம். என்னுடைய பாவங்களிலிருந்து நான் என்னை மீட்டுக் கொள்வதற்காக வேண்டி. மனிதனுக்கு நிச்சயமாக குணம் என்பது அவசியம். இறைவன் உங்களிடம் குணத்தை பார்க்கின்றான், உங்களுடைய உருவத்தை இல்லை. குணவான்களை இறைவன் நேசிக்கின்றான், குணம் கெட்டவர்களை எச்சரிக்கை செய்கின்றான், மன்னிக்கின்றான், கருணை கொள்கின்றான், நீண்ட ஆயுட்களை கொடுக்கின்றான். பலவிதமான அத்தாட்சிகளை கொண்டு என்னைச் சேர கதி இல்லை என்ற அந்த உணர்வை ஒட்டக்கூடிய சோதனைகளுக்கு மேல் சோதனைகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கெல்லாம் காரணம், உங்களை வேதனைக்குள்ளாக்கி வேடிக்கை பார்ப்பதற்கல்ல, நீங்கள் உங்களை உணர்ந்து அவன் ஒருமனைத் தவிர கதி இல்லை, உங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்தும் நீங்கள் பாதுகாக்கப்பட்டது எண்ணங்கள் மூலமாக. அந்த எண்ணங்கள் ஒருமித்த ஒரு எண்ணமாக இருக்க வேண்டும். முன்னேற்ற கதியில்லை என்ற அந்த எண்ணத்திற்கு வர வேண்டும். எண்ணங்கள் எனக்கு எதை செய்யலாம், இந்த வழி மேற்கொள்ளலாம், இந்த மருத்துவரை பார்க்கலாம், இந்த மருத்துவ முறையை கைகொள்ளலாம், இவை அனைத்துமே எண்ணங்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு எண்ணம் இருக்குமானால் அது தவறானது. இரண்டு எண்ணம் இருந்தாலும் அது ஒன்றாக மாற வேண்டும். இரண்டில் ஒன்றை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். எது என்பதை மனதின் சாட்சியமாக இருக்கக்கூடிய உள்ளம் அறிவிக்கும், வேதம் அறிவிக்கும், அவன் ஒருமித்தவர் கதியில்லை என்பதை. கும்பிடுதலுடைய அடிப்படையும் தொழுகையினுடைய அடிப்படையும் அவனைத் தவிர கதி இல்லை என்ற அந்த எண்ணத்தை கொண்டிருப்பதுதான். ஒவ்வொரு எண்ணமும் நீங்கள் உங்களுக்காக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருக்கின்றது. நீங்கள் அந்த எண்ணத்தை இறைவனிடம் ஒப்படையுங்கள். ஏனென்றால் அந்த எண்ணத்திற்கு உரிய விளக்கமும் அந்த எண்ணத்திற்குரிய பொருளும் அந்த எண்ணத்தினுடைய வாழ்க்கையுடைய அமைப்பும் அவனுக்கு தெரிமை தேர உங்களுக்கு அல்ல. உங்களுக்கு சுகம் வேண்டும், உங்களுக்கு வாழ்க்கை நல்லபடியாக இருக்க வேண்டும், உங்களுக்கு சச்சரவுகள் சண்டை குடும்பத்தின் தொந்தரவுகள் இருக்கக்கூடாது, நீங்கள் கடன்பட்டுவிடக்கூடாது, நோய் நொடிகளில் சிக்கிக்கொள்ளக்கூடாது, இவை எல்லாம் இருக்கின்றன. ஆனால் எந்த நோய் என்று தெரியுமா? எப்படி வறுமை வரும் என்று தெரியுமா? இவற்றுக்கெல்லாம் ஒரே ஒரு விடிவு நாம் வைத்திருப்பது பணம். பணம் என்று ஒன்று வந்துவிட்டால் கவலை கிடையாது, பயம் கிடையாது, துக்கம் கிடையாது, கோபம் கிடையாது, ஆட்டமை கிடையாது, கஷ்டங்கள் கிடையாது, நோய்கள் கிடையாது, வாழ்க்கை அழகாக இருக்கும், வசதிகளோடு இருக்கும், நாம் இன்பமாக வாழலாம். பணம் குணம் இப்பொழுது சொல்ல வேண்டும். உங்களுடைய குணம் உங்களை வாழ வைக்குமா, உங்களுடைய பணம் வாழ வைக்குமா? எது வாழ வைக்கும்? உள்ளம் கூறும் குணம். பணம் என்று வந்துவிட்ட பிறகு கொள்ளையடிக்கலாம், கொலை செய்யலாம், நயவஞ்சகத்தோடு ஏமாற்றலாம், பிழைக்கலாம், இன்னும் சுகபோகங்களில் வாழலாம். பணம் முக்கியம். பணம் இருந்தால் நான்கு பேரை மதிப்பார்கள், பணம் இல்லை என்றால் மதிக்க மாட்டார்கள். உங்களை இறைவன் அவனுடைய மதிப்பிலிருந்து வெளியாக்கிவிட்டான் என்பதை நாம் அறிய வேண்டும். அவனுடைய மதிப்பிலிருந்து நாம் விலகிவிட்டோம் என்பதை அறிய வேண்டும். வேதம் மனித குலத்திற்காக உள்ளது. உங்களுடைய நேர்மை மனித குணத்திற்காக உள்ளது. ஆக குணமும் குலமும் ஒன்று என்பதை அறிவதற்கு குணத்தின் அடிப்படையில் வரும்பொழுது தெரியும், உள்ளத்தின் அடிப்படையில் வரும்பொழுது தெரியும், வேதத்தின்படி வாழும்பொழுது தெரியும். என்னுடைய எண்ணத்தை நான் அறிபவன் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களை இருக்கக்கூடிய ஒரு எண்ணம், சுகமாக வாழ வேண்டும், அதை விவரித்துக் கொள்ளுங்கள். என்ன மாதிரியான சுகம் வேண்டும் என்று விவரித்துக் கொள்ளுங்கள். அதுக்கு எவ்வளவு பணம் வேண்டும் என்று பிறகு பார்க்கலாம். மனசிற்குரிய ஏதோ கஷ்டம் நீங்க வேண்டும், கூறுங்கள். என்ன கஷ்டம், எப்படிப்பட்ட கஷ்டம் என்பதை விளக்கி கூறிவிடுங்கள். உங்களுக்கு விளக்க முடியாது, உங்களுக்கு அந்த கஷ்டம் என்ன என்று தெரியாது. பிறகு எப்படி நீங்கள் உங்களுக்கு வழியை அமைத்துக் கொள்வீர்கள்? உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கள் விலக வேண்டும் என்பதை ஒருபோதும் சாத்தியமில்லை. நான் உங்களுக்கு நயவஞ்சகத்தோடு ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்றேன், நீங்கள் என்னை நம்பிவிட்டீர்கள். நம்பிய பிறகு உங்களிடமிருந்துள்ள பொருளை நான் உங்களுக்கு அறியாமல் ஏமாற்றுத்தனமாக நான் வாங்கி கொண்ட அந்த பொருளிலிருந்து நான் வாழ ஆசைப்படுகின்றேன். என்னுடைய சுகப்பொருள்களெல்லாம் வாங்கி கொண்டேன், வீடுகளுக்கு கொடுக்கின்றேன், அங்கிருந்து உணவுப் பொருள்களை வாங்குகின்றோம். இது விளக்கப்பட்ட உணவுப் பொருள். உங்களுக்கு அதில் தீமைகள் இருக்கின்றன, நன்மைகள் இல்லை. எவ்வளவுதான் தூய்மையாக நீங்கள் உங்களுடைய உணவை சமைத்தாலும் சரி, பக்குவமாக உட்கொண்டாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய தீமைகள் நீங்கள் நீக்க முடியாது. காரணம் விளக்கப்பட்ட பொருள், பொய்யை கொண்டு சம்பாதித்தது. தெளிவாக தெரியும் எனக்கு இந்த உணவு ஒட்டாது என்று. நயவஞ்சகத்தோடு நான் உங்களுடன் பழகும் பொழுது என்று இந்த உள்ளம் உங்களுக்கு அறிவிக்கின்றதோ தவறு செய்துவிட்டீர்கள் என்று அந்த சூழ்நிலையை நீங்கள் நிச்சயமாக அடையப்பெறுவீர்கள். தவறுகளுக்கு மேல் தவறுகள் செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த ஒரு உணர்வு உங்களுக்கு புகட்டப்படுகின்றது. இறைவனுடைய வேத வாக்கு கூறுகின்றது, நான் நயவஞ்சகமாக பழகும் பொழுது, அத்தியாயம் 9:64. உங்களுடைய உள்ளம்தான் வேத புத்தகம். அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய சாட்சியம் இதற்கு பொருந்துமானால் இது வேதம், அப்படி இல்லை என்றால் வேதமில்லை. மனிதர்கள் கைகளால் பிணையப்பட்டது, நிச்சயமாக வேதம் எடுத்துக்கொள்ள முடியாது. உள்ளம் சரி என்று கூற வேண்டும், பிறகு இது வேதம். எப்பொழுது உள்ளம் சரி என்று கூறும் என்றால் சிந்தனையின் போதுதான் நான் என்ன உணர்கின்றேன் என்பது எனக்கு தெரியும். சிந்தனை இல்லாமல் எனக்கு இது என்று தெரியாது. நான் பேசுகின்றேன், இது உணர்வாக அமைய வேண்டும், உணர்ச்சிகளாக அமையக்கூடாது. அந்த உணர்வு உங்களை அறியாமலேயே ஆம் சத்தியமாகத்தானே தெரிகிறது என்று அரசு அரசாக தெரியும் பொழுது சிந்தனையின் பக்கம் வாருங்கள், அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், நிச்சயமாக சத்தியம்தான் என்று. இந்த வேதம் மீண்டும் புதுப்பிக்கப்பட வேண்டும் சிந்தனையின் மூலமாக. அப்படி என்றால் ஒரு வேதத்தை நீங்கள் படிக்கும் பொழுது அது உங்களுடைய சிந்தனையை தூண்ட வேண்டும், உணர்வாக அமைய வேண்டும், உணர்ச்சிகளாகவும் வெளிப்படுத்தாக அமையக்கூடாது. உங்களை உங்களுக்குள் அமைக்க வேண்டும் அந்த வேதம், உங்களை விட்டு வெளியேற்றிவிடக்கூடாது. அப்படி வெளியேறிவினையானால் நான் என்னுடைய வேதத்தை அறிந்திருக்கும் நிலையிலேயே என்னை மறந்துவிட்டு ஊருக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றேன், அது இறைவனிடம் பொருந்தாது. நல்லதுதான் சொல்கிறீங்க, ஊருக்கு உபதேசம் செய்கிறீங்க, அது நல்லதா? உங்களை மறந்து விடுகின்றீர்கள், ஊருக்கு உபதேசம் செய்கின்றீர்கள், நன்மையானது தான். இருந்த போதிலும் அது உங்களுடைய வாயிலும் வரக்கூடாது என்று சொல்லுவோம். நீங்கள் அதை பேசக்கூடாதுன்னு சொல்லுவோம். சத்தியமான வாக்கு. அவ்வாறு இருக்கும் பொழுது நான் பிறரிடமே பேசக்கூடாது என்று இருக்கும் பொழுது நான் உள்ளத்தில் வைத்துக்கொண்டு ஒரு எண்ணத்தை, இதை நான் எனக்காக நிறைவேற்றிக் கொள்ளப் போகின்றேன் என்று நாளைய வாழ்க்கையில் என்னை முற்படுத்தும் பொழுது எவ்வளவு கெட்ட காரியத்தை எனக்காக நான் முற்படுத்துகின்றேன் என்பதை நாம் அறிய வேண்டும். பொருள் அடிப்படையில் நான் கற்பனை செய்து கொண்டேன் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று. இந்த அடிப்படையிலிருந்து நாம் விலக வேண்டும். எண்ணங்கள் அவற்றிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். பட எண்ணம் பெரும் பாவமாக இருக்கின்றது, உங்களுடைய நாளைய வாழ்க்கையின் பாவமாக இருக்கின்றது. அங்கு உதித்திருக்கக்கூடிய நீங்கள் எடுத்துக்கொண்ட அந்த எண்ணம், எண்ணத்திற்கு நீங்கள் வடிவம் காண முடியாது, எண்ணத்திற்கு நீங்கள் பொருள் காண முடியாது. எண்ணம் என்ன என்பது உங்களுக்கு தெரியாது. அது உங்களுக்காக விடிய ஆரம்பிக்கும் பொழுது நான் கொண்ட எண்ணம் இப்பொழுது விடுகின்றது. நல்லெண்ணம் கொள்ளுங்கள், போதும், அவ்வளவுதான். நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணும் பொழுது பிறரிடமிருந்து அந்த நன்மை உங்களுக்கு இல்லை என்று அறிய வேண்டும். எப்பொழுது பிறரிடமிருந்து எனக்கு நன்மை இருக்குது என்று அறிந்தோமோ உணர்ந்தோமோ அதன் வகையில் நாம் செயல்பட ஆரம்பிக்கின்றோமோ உலகத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் செயல்படுகின்றீர்கள். உலகத்தினுடைய அடிப்படையோ நேற்றைய வாழ்க்கையினுடைய அடிப்படையை கொண்டது. மனித வழிமுறைகள் ஒட்டுமொத்தமாக என்ன அங்கு இருக்கின்றதோ அந்த வாழ்க்கையை தெரிவித்தும் கிடையாது. அந்த ஒட்டுமொத்தமான வாழ்க்கை பணம். பணம் என்ற வாழ்க்கையின் பக்கம் போகும்பொழுது குணம் தவறிவிடும், அதாவது சிந்திக்கும் குணம் தவறிவிடும். சத்தியத்தை உணரக்கூடிய அந்த பாங்கு நம்மை விட்டு நீங்கிவிடும். வேதத்தை மறந்து மறத்துவர்களாக என்னுடைய வாழ்க்கையில் இன்று நான் சம்பாதிப்பது முக்கியமே தவிர அடுத்தவன்றைய கதி என்ன என்பதை பார்ப்பது முக்கியமல்ல என்று வேதத்திற்கு விரோதமாகவும் இறைவனுக்கு விரோதமாகவும் இவ்விதமாகவே உங்களுடைய சமூகத்தில் ஒவ்வொருவரும் மற்றவரை துச்சமாகவும் அவர்களை பற்றி எந்தவுடைய தேவையும் மற்றவர்களாகவும் எக்கேடு கேட்டால் என்ன என்ற அந்த பகுதியின் நம்முடைய மனம் போய் நாம் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்ற அந்த எண்ணம் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையை முடிந்துவிட்டது. நாம் உயிருள்ளவர்கள் அல்ல, இறந்தவர்கள். என்னுடைய வாழ்க்கையை முடிந்துவிட்டால் என்ன என்று கூறக்கூடிய அளவுக்கு வந்துவிடும். அப்பொழுது நீங்கள் இனியும் வாழ வைக்கப்படுவீர்கள். உங்களுடைய காலத்தவணைகள் நீட்டப்பட்டு விட்டன. எப்பொழுது என்னுடைய தவறுகள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றதோ என்னுடைய காலத்தவணைகள் நீட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. உங்கள் மீது இறைவன் கருணை கொண்டான். அந்த காலத்தவணை நீங்கள் திருந்துவதற்கான காலத்தவணையை தவிர உங்களை வேதனைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இறைவனுக்கு கிடையாது. இப்பொழுது இந்த வேதத்தினுடைய பகுதியை நாம் பார்க்கிறோம். வேதம் வழங்கப்பட்டவர்களே, உங்களுடைய முகங்களை மாற்றி அவற்றை பின்புறமாக திருப்பிடுவதற்கு முன்னே, நீங்கள் சபிக்கப்படுவதற்கு முன்னே உங்களிடமுள்ள வேதத்தை நீங்கள் உண்மையாக்குங்கள். உங்களுடைய முகங்களை மாற்றி அவற்றை பின்புறமாக திருப்பிடுவதற்கு முன்பாக, இவையெல்லாம் தமிழ் அர்த்தங்கள், தமிழ் வார்த்தைகள் தெரியும். பின்புறம்னா என்னென்னு தெரியும், முகம்னா என்னென்னு தெரியும். முகத்தை பின்புறமாக திருப்பிடுவதற்கு முன்பாக சொன்னால் அங்கே உங்களுடைய சிந்தனை என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காக. முகத்தை பின்புறத்தில் திருப்ப முடியாது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? சாதாரணமாக கேட்போம், கண் முன்னால் வச்சுருக்கேன் பின்னால் வச்சுருக்கேன்னு கேட்போம். ஒரு தவறு பண்ணிட்டு இருக்கும்போது, தெரிஞ்சு தப்பண்ணும்போது, ஏன் உன் முகம் இவ்வளோ இருளடிஞ்சு போயிருக்குன்னு கேட்போம், கலவரத்தில் இருக்கும்பொழுது. ஆனால் எப்போதும் முகம்தான் அந்த பயம், இருள் என்ற வார்த்தை ஏன் அங்கே வருது? இனி உனக்கு வழியே கிடையாது என்று இருக்கும்பொழுது, எனக்கு ஒளி என்ற வழிக்காக வேண்டி, அந்த வழி இல்லை என்பது என்று இருக்கும்போது கவலை. இந்த கவலையும் கலவரமும் ஏன் இருளடைந்திருக்கின்றது என்று கேட்டு அந்த கேள்வி குறைகின்றது. இருள் முக்கியம், முகத்திற்குரிய கலவரமும் கவலையும் முக்கியமல்ல. அந்த இருள்ங்கிற வார்த்தை கரெக்டாக சரியான வார்த்தை, நிலைமையை விளக்கக்கூடிய வார்த்தை. இவ்விதமாக நம்முடைய வார்த்தைகள் சுருங்கி எண்ணங்களில் அவை உரு கொண்டு பின்னர் அதற்கு கருவாக இருக்கக்கூடிய உள்ளத்தின் பக்கம் திரும்புகின்றோம். அங்கிருந்து என்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. சத்தியத்தின் அடிப்படையை கொண்டு நாம் வாழக்கூடிய இந்த சூழ்நிலையில் என் இறைவனே, என் உள்ளத்தை சீர்படுத்துவாயாக, என் உள்ளத்தின் மீது கவனத்தை ஏற்படுத்துவாயாக. என் உள்ளம் உரைப்பதை நான் கேட்க வேண்டும். உள்ளத்திற்கு வெளியே பொய்கள். இந்த பொய்யிலும் பொருட்டிலும் நாம் வாழ்வதிலிருந்தும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உள்ளத்தை விட்டு தவறும் பொழுது கடந்த கால வாழ்க்கையினுடைய நிகழ்வுகள் தான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கும். வர இருக்கக்கூடிய வாழ்க்கையை பற்றி நம்பிக்கை கொள்பவர்களாக நாம் இருக்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கையோ இனி வர இருக்கக்கூடிய வாழ்க்கையை தவிர நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை அல்ல. இந்த வாழ்க்கை உங்களுக்கு வேண்டாம் என்று விரும்பக்கூடியது உங்களுடைய உள்ளமாக இருக்கின்றது. ஒவ்வொருடைய நெஞ்சத்திலும் கேளுங்கள், இன்றுள்ள வாழ்க்கை எனக்கு வேண்டும், இல்லை இதை விட அழகான வாழ்க்கை வேண்டும், இந்த இரண்டு இருக்கிறது, எது உங்களுக்கு இப்பொழுது தேவை என்பதை நீங்கள் கேளுங்கள். இனி வரக்கூடிய அழகான வாழ்க்கை வேண்டும், இப்பொழுதுக்குரிய வாழ்க்கை வேண்டாம். நீங்கள் குபேரர்களாக இருக்கலாம், கோடீஸ்வரர்களாக இருக்கலாம். இதற்கு காரணம், எவ்வளவு பணம் கொண்டிருந்தாலும் சரி, வசதிகள் கொண்டிருந்தாலும் சரி, எனக்கு இன்னொரு வாழ்க்கை வேண்டும், இதை விட அழகான வாழ்க்கை வேண்டும். குணம் கெட்ட வாழ்க்கை வேண்டாம், குணமுள்ள வாழ்க்கை வேண்டும் என்பது அதனுடைய அறிகுறி. ஆனாலும் நாம் அதை அறிவதில்லை. இன்னும் இன்னும் எனக்கு பணம் அதிகமாகிவிட்டால் எவ்வளோ அழகாக இருக்கும் என்ற அந்த அடிப்படையை கொண்டுதான் என்னுடைய வாழ்க்கை இன்றைய வாழ்க்கையை விட நாளைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று போதெல்லாம் இன்னும் பணம் வேண்டும், இன்னும் குணம் கெட வேண்டும், இன்னும் கெட்ட சூழ்நிலைகளில் வாழ வேண்டும், இதைத் தவிர அவர்களுக்கு வழி இல்லை என்ற அந்த அளவிற்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம். பணம் என்ற ஒன்று உங்களை தேடி வர வேண்டும் நீங்கள் குணவான்களாக இருந்தால். குணம் கெட்டுவிட்டால் பணத்தை தேடி நீங்கள் போக வேண்டும். எப்பொழுது பணத்தை தேடி நான் போக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றதோ நான் குணம் கெட்டுவிட்டேன் என்பதை உங்களுக்கு அறிவிக்கக்கூடியது எதுவாக இருக்க முடியும்? உள்ளம் என்ற ஒன்றை தவிர நயவஞ்சகர்களாகவும் வாழ வேண்டும். நாம் நயவஞ்சர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கெட்டிக்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அந்த கெட்டிக்காரத்தினால் நமக்கு உதவாது. எனினும் நமக்கு அந்த வேலை வராது என்று தான் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். நாம் எந்த அளவுக்கு நயவஞ்சகத்தை மேற்கொண்டிருக்கின்றோமோ அந்த நயவஞ்சகத்தின் காரணமாக நமக்கு அந்த வேலை ஏற்படாது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக அது உருவாகிவிட்டது. எந்த விதத்தில் என்றால் என் முகம் பின்னோக்கி பார்க்கும் பொழுது நான் ஏற்கனவே இறந்து விட்டேன். உங்களுடைய வாழ்க்கை வழிமுறையை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் கடந்த கால வாழ்க்கையில் வாழ்ந்த வழிமுறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நாளைய வாழ்க்கைக்குரிய அந்த பாதையில் நீங்கள் இன்னும் அமையவில்லை. என்னிடம் இருப்பதோ நாளைய வாழ்க்கை அழகாக இருக்க வேண்டும் என்று என்னிடம் இருக்கின்றது. அந்த வாழ்க்கையின் பக்கம் நான் திரும்ப வேண்டும். அப்படியானால் முகம் முன்னோக்க வேண்டுமா பின்னோக்க வேண்டுமா? உங்களிடம் கேட்கும் பொழுது உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையிலிருந்து ஒரு பகுதியினை எனக்கு அறிவிப்பீர்கள். உங்களுடைய அனுபவங்களிலிருந்து அனுபவசாலி என்ற பெயரில் நீங்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்வதை விட உங்களிடமிருந்து நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த பெருமை உங்களுக்கு இருக்கின்றது. உங்களை விட்டால் கதியில்லை என்ற அந்த தாழ்வு எனக்கு இருக்கின்றது. இருவருமே நேற்றைய வாழ்க்கையில் புகுகின்றோமே தவிர நாளைய வாழ்க்கையை முன்னோக்குபவர்கள் இல்லை, எதிர்நோக்குகின்றோம். என்ன வேண்டுமோ அதற்கு எதிராக நான் பார்க்கின்றேன், அதனை முன்னோக்குவதில்லை. காரணம், என்னுடைய வாழ்க்கை என்னுடைய முகம் திரும்பிவிட்டது பின்னோக்கி. யாருடைய முகம் பின்னோக்கி திரும்பிவிட்டதோ கவலைகளும் பயமும் நயவஞ்சகமும் எல்லாமே கலந்திருக்குமே தவிர நிச்சயமாக நன்மையான குணங்களோடு தெளிவான மனநிலையோடு சுகமான வாழ்க்கை எதிர்பார்க்கக்கூடிய அந்த நிம்மதியும் அமைதியும் இன்று நமக்கு இருக்காது. நிம்மதியும் அமைதியும் நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான குறிக்கோளாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு பொழுதிலும். அந்த நிம்மதியும் அமைதியும் மனிதர்களிடமிருந்து இல்லை, அதனையும் தெளிவாக நாம் அறிய வேண்டும். எனவே நம்முடைய வாழ்க்கை பின்புறமாக திருப்பப்படுவதற்கு முன்பாக என்ன வேண்டும் என்று இருக்கின்றது? சுகமான வாழ்க்கை வேண்டும். அந்த சுகம் பொருள் அடிப்படையில் இல்லை, குணம் அடிப்படையில். உங்களுடைய குடும்பத்தார் உங்களிடம் அழகான வாழ்க்கையை அழகான மனநிலை கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பார்களானால் எப்படி இருக்கும்? ஆனால் உங்களுடைய குடும்பத்தாரில் ஒருவர் மற்றவரை முகம் சுழித்துக் கொண்டும் கோபப்பட்டுக் கொண்டும் சண்டை செஞ்சு ஈடுபட்டுக் கொண்டு இருந்தால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? அந்த வீடு எப்படி இருக்கும்? எவ்வளோ பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? நம்முடைய வாழ்க்கையை சீர்கட்டு போகும். மனதில் இருக்கக்கூடிய ஒரு சிறு குறுகுறுப்பு உங்களுடைய உடல் வருத்தங்களில் எங்கோ ஒரு வேதனையும் நோயும் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது என்பதை நாம் தெளிவாக உணர வேண்டும். என்னுடைய மனதிற்குரிய ஒரு சிறு கலக்கம் என்னுடைய வேதனைகளுக்கு காரணமாக இருக்கின்றன, நாளைய வேதனைகளுடைய உச்சகட்டத்திற்கும் காரணமாக அமையப் போகின்றன. இன்று என்னுடைய வாழ்க்கை சீராக அமைய வேண்டும் என்றால் குணம் மாற வேண்டும். குணம் மாற வேண்டும் என்றால் என்னுடைய வார்த்தைகளை நான் கவனிக்க வேண்டும். அதில் நேற்றைய வாழ்க்கையினுடைய அமைப்பு இருக்கின்றது. பொருள்களின் அடிப்படையிலான வாழ்க்கையினுடைய அமைப்பு தான் இருக்கின்றதை தவிர அருளாக எனக்காக மலர் இருக்கக்கூடிய புதிய உலகமும் புதிய வாழ்க்கையும் புதிய சூழ்நிலைகளும் நிச்சயமாக அங்கு இல்லை. பழைய சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், மிக கெட்ட சூழ்நிலை. மனிதர்களுடைய கல்வி அறிவு என்பது எழுத்துக்களாக மாறிவிட்ட எண்ணங்கள், எண்ணம் அல்ல எண்ணங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவன் இருக்கின்றான் என்று இருக்கும்பொழுது நீங்கள் ஒரு சயின்டிஸ்டாக இருக்கலாம், நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கலாம், நீங்கள் ஒரு தொழில் அதிபராக இருக்கலாம், நீங்கள் ஒரு லாயராக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். இவற்றிலெல்லாம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைப்பது யார்? அவன் ஒருவன் தான். அப்படி என்றால் வாழ்க்கையின் பக்கம் திரும்பாமல் ஏன் அதனுடைய சிதறல்களில் சிதறிவிட்ட அந்த பல பாகங்களில் நான் படித்து முன்னேறி கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு துறையிலும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோமே? எழுத்து என்பது சொல்லை விட கேவலமானது. மனிதனுடைய எழுத்து முதலில் நான் என்னுடைய எண்ணத்தை புரிந்து கொள்ளவில்லை, எண்ணங்களாக மாற்றினேன். பிறகு எண்ணங்களை நான் உணர்வதில்லை, அதனை பேச்சுக்களாகவும் எழுத்துக்களாகவும் மாற்றினேன். பிறகு அந்த எழுத்துக்களை படித்துக்கொண்டு நான் வாழ்கின்றேன். நீங்கள் எழுதி வைத்த எழுத்து ஒவ்வொன்றுமே வெளிப்படையாக உங்களுக்கு உணர்த்தக்கூடியது, இதுதான் வாழ்க்கை என்று. ஆனால் ஒருவருடைய எண்ணத்தை ஒருவர் அவருடைய பாஷையின் மூலமாக, அவருடைய மொழியின் மூலமாக மற்றவர்களுக்கு உணர்த்திவிட முடியாது. நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றேன், உணர்த்த முடியாது. ஒரு டாக்டரிடம் செல்கின்றேன், எனக்கு இந்த நோய் இருக்கின்றது, இவ்வளவு வலி இருக்கின்றது, இந்த வலி என்பதை எவ்வளவு என்பதை அவர்கள் பார்க்க முடியுமா? நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தனக்கும் வாய் நாடி என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றோமே. நோயை அறிந்து அதுக்கான காரணம் அறிய வேண்டும். நான் என்று நோயின் தன்மையை கூறுகின்றேன், எனக்கு வலிக்கிறது, தலை வலிக்கிறது. உதாரணமாக எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குது. இதுக்காக வந்தேன், எப்படி புரியும்? இங்கே வலிக்கிறது, அங்கே வலி இல்லை. இருந்தாலும் மாத்திரைகளை சாப்பிடுங்கள் என்று கூறுகின்றார்கள். நோயை நாடவில்லை, நோயை அறியவில்லை, அது தெளிக்கும் வாய்ப்பும் இல்லை அவர்களுக்கு. இப்பொழுது மருந்துகளை கொடுக்கின்றார்கள், நாமும் வாங்கி கொண்டு சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம். இதைவிட ஒரு கேவலமான வாழ்க்கை என்ன இருக்க முடியும்? மனம் என்ற அடிப்படைக்கு செல்லும் பொழுது மெடிசின் என்ற ஒன்று இருக்கிறது, சர்ஜரி என்ற ஒன்று இருக்கிறது, அறுவை சிகிச்சை. மெடிசின் என்பது கத்திக்கு வேலை இல்லை. எப்போ மெடிசின் ஃபெயில் ஆகிடுச்சோ, எந்த உறுப்பு சம்பந்தமாக வலிக்குதோ அந்த உறுப்பு வெட்டி எடுத்துடணும், இதுதான் சர்ஜரி. எவ்வளோ அழகான ஒரு வழிமுறை. புத்தி கெட்டவன் கத்தி எடுப்பான் நல்லா தெரியும். இருந்த போதும் எப்போ மெடிசின் ஃபெயில் ஆகிடுச்சோ கத்தி எடுக்க வேண்டியதானே, எனக்கும் புத்தி கிடையாது, அவனுக்கும் புத்தி கிடையாது. இருக்க உறுப்பு எடுத்துட்டால் போதும், வலிக்காது. ஒரு நாலஞ்சு உறுப்பில் வலி வந்துட்டால் போதும், எல்லாத்தையும் வெட்டி எடுத்துடணும். கடைசியில் ஒட்டுமொத்தமாக ஆள் இருக்கிறதுனால தானே உடம்பு வலிக்குது, ஆளையே தீர்த்துட்டா முடிஞ்சு போச்சு, சுகமாக வாழலாம். இது லாஞ்சிவிட்டி. எப்படி நாம் நம்முடைய உணர்வை உள்ளத்தை விட்டதன் காரணமாக, எண்ணத்தை எண்ணங்களாக சீரழித்ததன் காரணமாக, ஒருமித்த ஒரு எண்ணத்திற்கு பதிலாக உள்ளத்திற்கும் திரும்புவதற்கு பதிலாக வெளியில் வந்தோம், எண்ணங்களில் சீர்குலைந்தோம், அந்த எண்ணம் மனதில் இருக்கின்றது. மனதில் வெளியில் இருக்கக்கூடிய அவ்வளவு வழிமுறைகளின் சிக்கல்களும், மனிதனுடைய வழிமுறை இருக்கக்கூடிய அவ்வளவு குழப்பங்களும் கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த குழப்பங்களோடு அந்த எண்ணத்தை கொண்டு வரும்பொழுது சிதற அளிக்கப்படுகின்றது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஒவ்வொன்றாக நாம் செல்கின்றோம், ஒவ்வொரு விஷயமாக பார்க்கின்றோம், ஒவ்வொரு பாதையாக நாம் நம்முடைய வழிமுறைகள் இருக்குமோ என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கை முழுவதும் சீரழிந்து கொண்டிருக்கின்றது. அறிவின் பக்கம் வராதீர்கள், அந்த அறிவோ பாழடைந்த கிணறு போன்று. உங்களுடைய எண்ணங்களே எல்லாம் அது வடிவமைத்துவிட்டது போன்று உங்களுக்கு தோன்றும், நிச்சயமாக அவ்வளவும் பொய்யானது. ஒரு வார்த்தையை பேசும்பொழுது அந்த ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும், பல அர்த்தங்கள் இருக்கக்கூடாது. சிந்தனைக்கு அது உங்களை செலுத்த வேண்டும், உள்ளத்தின் பக்கம் திருப்ப வேண்டும், கால்களின் பக்கம் திருப்பக்கூடாது, கண்களின் பக்கம் திருப்பிடக்கூடாது, ஐந்து புலன்களை நாம் வெளியிடக்கூடாது. ஐந்து புலன்களையும் அடக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம், ஒரு எண்ணத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய கருவாக அமைந்திருக்கக்கூடிய அந்த உள்ளத்தின் பக்கம் பாருங்கள், அங்கு உங்களுடைய இறைவன் உங்களுக்காக காத்திருக்கின்றான். என் இறைவனே, நான் எவற்றை அறிவிக்கப்படுகின்றேனோ அதை உன்னிடம் ஒப்படைக்கின்றேன், அவ்வளவுதான். உங்களிடமிருந்து இறைவன் விரும்புவதெல்லாம் நீங்கள் அவனிடம் ஒப்படையுங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் அவன்தான் அறிந்தவன். அவன்தான் உங்களுக்கு ஒரு மனதை கொடுத்தான் சோதனைக்காக. அந்த சோதனையில் குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கும் பொழுது குழப்பங்கள் இருந்து தெளிவு வேண்டும், தெளிவுக்கு சிந்தனை வேண்டுமே தவிர மனிதர்களிடம் சென்று கேட்கக்கூடாது இந்த குழப்பத்துக்கு நீங்கள் விடை கொடுங்கள் என்று. நிச்சயமாக அவர்களிடம் குழப்பங்களுக்கான விடைகள் கிடையாது, தெளிவாக அறிந்திருக்கின்றீர்கள். பல சூழ்நிலைகளில் ஆண்டை விடங்க தனியாக அவர்கள் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறீங்க, அங்கே தான் இறைவனுடைய உதவி வருது, தெளிவும் கிடைக்கின்றது. சிந்தனையில் தெளிவும், உள்ளுக்குள் கேள்வி கேட்கும் பொழுது சிந்தனை என்று பெயர். வெளியில் கேட்கும் பொழுது நிச்சயமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாதையை அளிப்பார்கள். நீங்கள் ஹிந்து மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், ஹிந்து கோட்பாடுகள் இருக்கின்றன. முஸ்லீம் மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், முஸ்லீமுடைய கொள்கைகள் இருக்கின்றன. கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அவர்களுடைய விதிமுறைகள் இருக்கின்றன. ஏன் அவர்களுக்குள் இத்தனை பிரிவுகள்? ஒரு சமுதாயமாக இருக்கக்கூடியவர்கள் மூன்று சமுதாயமாக பிரிந்தார்கள். இந்த மூன்று சமுதாயத்திலும் ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஆயிரம் பிரிவுகள். ஒருவருக்கு மற்றவர் பிடிக்காது. ஒரு கடவுளை எத்தனை மூன்று கடவுளாக மாற்றினோம், பிறகு மூன்று கடவுள்களையும் 33,000 கோடிகளாக மாற்றினோம். நீங்கள் மனித இனத்தை துண்டாடவில்லை, மதங்கள் என்ற பெயரில் கடவுளை துண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். எத்தனை விதமாக நீங்கள் பிரிந்தாலும் சரி, அத்தனை துண்டங்களாக கடவுளை ஆக்கி கொண்டிருக்கின்றீர்கள். இனி நமக்கு கடவுளுடைய துணை ஒரு கேடா என்று கூறக்கூடிய அளவுக்கு சபிக்கப்படுவதற்கு முன்பாக மதங்களை விட்டும் அதனுடைய குலங்கள் கோத்திரங்களை விட்டும் அவர்களுடைய பிரிவுகளை விட்டும் இறைவன் ஒருவன் தான் என்ற அந்த உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். மனதிலிருந்து வாழ்வதே தவறு என்பது மூளைக்கு ஏறிவிட்டது. மனிதர்களை பார்த்து கொண்டு நான் வாழக்கூடிய வாழ்க்கை இந்த மரமண்டையில் களிமண் மண்டையில் உங்களுக்கு வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய அவ்வளவு விஷயங்களும் அடங்கியிருக்கின்றன. வாழ்க்கையை முறைப்படுத்தக்கூடிய நன்மையான பாதையில் அமைக்கக்கூடிய ஒன்றுமே கிடையாது என்று அறிந்து கொள்ளுங்கள். மூளைகளுக்குள் ஏறிவிட வேண்டாம். இந்த ஐந்து புலன்கள் உங்களுக்கு அறிவித்திருக்கக்கூடிய இந்த அறிவு அழிவின் பாதை. சிந்தித்து நடக்கூடிய மக்களுக்கு உள்ளத்தின் பக்கம் திரும்பி ஒரு விஷயம்தான் எனக்கு வேண்டும், பல விஷயங்கள் வேண்டாம், இதை செய்து பார்க்கலாம் என்று சொல்லும்பொழுதே வேண்டாம், பார்க்கலாம் என்று இருக்கும்பொழுது ஒரு கேள்விக்குறி தேவையில்லை. என்னுடைய வாழ்க்கை சீராக அமைய வேண்டும், நேர்வழியில் அமைய வேண்டும், இது என்னுடைய தேவை. இந்த பாதை வேண்டுமா வேண்டாமா, ஒரே பாதை வேண்டுமா பல வழிகள் வேண்டுமா? நிச்சயமாக ஒரு பாதையை கெட்டு பல பிரிவுகளாக ஆன பிறகு அது பாதையே கிடையாது. ஒவ்வொரு பாதையிலும் ஒவ்வொரு துகள் கிடைக்கும். இது வாழ்க்கை இல்லை, ஒட்டுமொத்தமாக நமக்கு வேண்டும். அந்த ஒட்டுமொத்தமாக எனக்கு வேண்டும் என்று இருக்கும்பொழுது, நான் என்று ஒரு சம்பாத்தியத்தில் இருக்கும்பொழுது இது நிலைத்திருக்குமா? எனக்கு என்னுடைய வாழ்க்கையுடைய அத்தனை தேவைகளுக்கும் இந்த பணம் எனக்கு போதுமானதாக இருக்குமா? இறைவன் கேட்கின்றான். உள்ளத்திலிருந்து வேதம் பேச ஆரம்பிக்கின்றது. இதில் உங்களுக்கு சுகம் உண்டா என்று கேட்கின்றது. நான் வேலைக்கு செல்கின்றேன், 100,000 சம்பாதிக்கின்றேன், 200,000 சம்பாதிக்கின்றேன், 1,000,000 சம்பாதிக்கின்றேன், இருக்கட்டும், இது உங்களுடைய சுகத்திற்கு போதுமானதா? நிச்சயமாக இல்லை. நான் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிவை நீங்கள் சிதறல்களாக ஆக்கிவிட்டீர்கள். அதில் ஒரு துகளை எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒட்டுமொத்த முழுமையான ஞானத்தை கொண்டு வாழ்வதற்கு என் பக்கம் திரும்புங்கள். நான் உங்களுக்கு வழி அறிவிக்கின்றேன். ஒரே பாதை. மறைவானவற்றை நம்புபவர்களுக்கு அந்த பாதை உண்டு. வெளிப்படையான சிதறல்களில் சிதறி தெரியக்கூடியவர்களுக்கு தட்டடைந்து தெரியுங்கள். சபிக்கப்பட்டவர்கள் உங்கள் முகம் பின்பக்கமாக திருப்பப்பட்டு விட்டது. அதாவது நேற்றைய வாழ்க்கையில் எவற்றையெல்லாம் நீங்கள் வழிமுறை கொண்டிருக்கின்றீர்களோ அதனைத்தான் நீங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நாளைய வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் இன்று அறிகிறனால் நிச்சயமாக நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கூடிய வாழ்க்கை மிகவும் கஷ்டமான வாழ்க்கை. ஒருவருக்கு மற்றவர் துரோகமாக வாழக்கூடிய வாழ்க்கை, நயவஞ்சகத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று விரும்புங்கள். அப்படியானால் இறுதியாக உன்னை தவிர கதி இல்லை, எனக்கு நீ அறிவிப்பதை தவிர எனக்கு வாழ்க்கை இல்லை என்று எப்பொழுது திரும்புகின்றோமோ அது பிரார்த்தனை, அது கும்பிடுதல், அது தொடுகை. மனப்பூர்வமாக உள்ளத்தின் பக்கம் நாம் திரும்பி உடற்பூர்வமான அந்த பாதையை ஏற்கின்றோமே, இந்த பாதையின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். உங்களுடைய எண்ணங்கள் சீர்பட வேண்டும். அந்த எண்ணங்கள் ஒரு எண்ணமாக மாற வேண்டும். அது மறைவானதாக இருக்கும். இந்த மறைவான எண்ணங்கள் நீங்கள் அறிபவர்கள் இல்லை, அதை உருவாக்கின அந்த இறைவன் ஒருவனை தவிர. எவ்வளவோ எண்ணங்கள் இருக்கின்றன, ஒன்றையாவது உங்களுக்கு நிறைவேற்றிக் கொள்ள முடியுமா? நயவஞ்சகம் என்ற அந்த ஒன்றை உபயோகப்படுத்தாமல். குணக்கேடு நயவஞ்சகத்திலிருந்து ஆரம்பமாகிறது. எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அந்த எண்ணம், மற்றவர்களை எப்படியெல்லாம் கவிழ்க்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் தான், அந்த வழிதான், எனக்கு எல்லாம் தெரியும் என்று கூறும்பொழுது. எல்லாம் அறிந்தவன் இறைவன் என்று இருக்கும்பொழுது அதுக்கு நேர் மாற்றமாக எல்லாம் தெரியும், அவ்வளவு குணக்கேடுகளை கொண்டு வாழ முடியும் என்ற அந்த வழிமுறையை கொண்டு நான் வாழ்வேன் என்ற எண்ணத்தை கொண்டு வாழக்கூடிய இந்த மனிதர்களை பற்றி நீங்கள் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். இந்த வழிமுறை நமக்கு ஆகாது என்பதையும் நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அந்த வாழ்க்கையின் மீது நாம் அமையக்கூடிய அந்த நேரமெல்லாம் நமக்கு துர்ச்சகனம் காத்திருக்கின்றன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதில் எனக்கு ஈடுபாடு வந்துவிடுமானால் நிச்சயமாக நான் படிப்பாகங்களுக்கு ஆளாகிவிட்டேன். அந்த படிப்பாகங்களை நான் இனியும் வாழ்வான் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நான் சபிக்கப்படுவதற்கு முன்பாக நான் திரும்புகின்றேன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய எண்ணங்களின் மீது சத்தியமாக பாடாக்கிவிட்டோம், நம்மை அது பாடாக்கிவிட்டது. எண்ணத்தின் மீது சத்தியமாக நீங்கள் உள்ளத்தின் பால் இறைவனுடைய பாதுகாப்பின் பாலும் அரவணைப்பின் பக்கம் திரும்பிவிட்டீர்கள். அவனுடைய வாழ்க்கையிலிருந்து அவன் தன்புறமிருந்து உங்களுக்கு அளிக்கக்கூடிய அந்த வாழ்க்கையின் மீது உறுதியாக அமைய இருக்கின்றீர்கள் என்பதை அறியுங்கள். இந்த வாழ்க்கையை உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்கும் நிச்சயமாக உங்களுடைய உள்ளம் கோரக்கூடிய அந்த பாதையில் நீங்கள் உங்களை நீங்கள் மறைத்து கொண்டு வாழ வேண்டாம். அதை மறந்தவர்களாக வாழ்ந்துவிட வேண்டாம். உங்களுடைய எண்ணங்களின் மீது சத்தியமாக நான் ஒருவருக்கு நயவஞ்சகம் செய்யும் பொழுது எங்கே என்னுடைய குற்றங்கள் உணர்த்தப்பட்டுவிடுமோ என்று நீங்கள் பார்க்கின்றீர்கள். எங்கே என்னுடைய குற்று வெளிப்பட்டுவிடுமோ என்று நீங்கள் பார்க்கின்றீர்கள். உங்களுடைய உள்ளத்தில் அந்த உள்ளட்சம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. சத்தியம்தான், தாங்கள் மறைத்து வைத்து நயவஞ்சகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, அந்த வாழ்க்கையின் மீது சத்தியமாக நாம் நயவஞ்சகர்களாக இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையினுடைய பகுதி யாரையெல்லாம் வஞ்சகம் செய்து கொண்டிருக்கின்றோமோ தன்னுடைய குட்டு என்று வெளிப்பட்டுவிடும் என்று பயப்படுகின்றீர்களே, அந்த ஒரு லட்சம் நிலைத்திருக்கக்கூடிய சத்தியம் நிச்சயமாக அது ஒரு நாள் வெளிப்படும். இது வேதம். நான் மறந்துவிட்டு மறுத்துப்போன விஷயங்களில் நான் ஈடுபடுவது கொன்று குற்றம் பிடிக்கப்படவில்லை. தெளிவாக தெரிந்து அறிந்த நிலையில் நீங்கள் செய்யக்கூடிய சில காரியங்கள், மற்றவர்களுக்கு வஞ்சகமாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கே வஞ்சகம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நாம் அறியாத நிலையில் அவர்கள்தான் பாதிக்கப்படுகின்றார்கள், நான் பாதிக்கப்படப் போவதில்லை. நீங்கள் என்னை துன்புறுத்துகின்றீர்கள், ஊர் உலகம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றது, ஏன் துன்புறுத்துகிறாய் என்று கேட்கிறது. காரண காரியங்கள் கூறுகின்றீர்கள், மன்னித்துவிட்டால் என்ன என்று சிலர் கூறுவார்கள், அதற்கேன் இவ்வளவு பெரிய தண்டனை என்றும் சிலர் கூறுவார்கள். ஆனாலும் என்னுடைய ஆத்திரம் அடங்கவில்லை. பெருமை, நான் பாதிக்கப்பட்டிருக்கின்றேன் என்பது உடல் அளவில் இல்லை, என் பெருமையின் காரணமாக அவனை என்ன வேண்டுமெல்லாம் செய்வேன் என்ற அளவுக்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்க்கையில் நாம் ஈடுபடக்கூடாது. இவை அனைத்துமே என்னுடைய நாளைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியில் நான் சுகமாக அமைவதற்காக வேண்டி என்னுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புகின்றேன். அது என்னுடைய ஆன்மாவாக இருக்கின்றது. இதுதான் சத்தியமான ஆன்மா என்பதற்கான பொருள். மற்றபடி ஆன்மா என்பது உலகத்தை தந்துவிட வேண்டும், உயிரை தந்துவிட வேண்டும், எல்லாவற்றையும் தந்து வேண்டும், சன்னியாசியாக போக வேண்டும், ஊருக்கு புரியாத பாஷைகளில் பேச வேண்டும், என்னென்னவெல்லாம் இவர்கள் சொல்கின்றார்களோ அதுக்கு நேர் மாற்றமாக நடந்து கொண்டால் அது ஆன்மீகம் என்பதும், புரியாத பாஷையில் பேசினால் இன்னும் ஆன்மீகம் உயர்ந்துவிட்டது என்பதும், ஆடைகள் எல்லாம் கலந்துவிட்டால் ஆன்மீகத்தை உச்சத்திற்கு போய்விட்டார் என்றும், இறந்துவிட்டால் முக்தி அடைந்துவிட்டார் என்றும், இவையெல்லாம் ஆன்மீக வாழ்க்கையினுடைய பகுதிகள் என்று நாம் அறிந்திருக்கின்றோம். அவ்விதமாக அல்ல, ஆன்மீக வாழ்க்கை என்பது உள்ளத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய இறைவனுக்கு பொருத்தமாக குணங்களை அழகான குணமாக மனமிக்கதாக மாற்றிக்கொண்டு மனிதர்களை நம்பாமல், மனிதர்களுடைய வழிமுறைகளை நம்பாமல் இறைவன் அறிவிக்கக்கூடிய அந்த அறிவு என்றிருக்கின்றதே, அறிவை மிகைக்கக்கூடிய ஞானங்களில் வாழுங்கள், மறைவான அந்த பகுதியில் வாழுங்கள். உங்களுக்காக ஞானங்களின் பகுதி காத்திருக்கின்றது. குணம் ஞானங்களின் அடிப்படையில் உள்ளது, குணக்கேடு அறிவின் அடிப்படையில் உள்ளது. இதை விளங்குவது கஷ்டமா? புத்திசாலி கெட்டிக்காரன் என்ன அர்த்தம், நிறைய பொய் பேசுவான் அர்த்தம், சூதுவாதிகள் அறிஞ்சிருக்கான் அர்த்தம், மற்றவங்களை எந்த இடத்துக்கு கவுத்திடுவான் அர்த்தம், அவன்ட்டு இல்லாத கெட்ட குணங்கள் இல்லைன்னு அர்த்தம். கெட்ட இந்த மதிகெட்ட மக்கள் கெட்டிக்காரர்களாக புத்திசாலிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றவர்களும் கூறுவார்கள் புத்திசாலித்தனமாக வாழ்ந்துக்கன்னு சொல்லுவோம், கெட்டிக்காரத்தனம் ஒன்று இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்வோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம் முகங்கள் பின்புறமாக திருப்பப்பட்டுவிட்டன. சபிக்கப்பட்ட மக்களாக நாம் ஆவதற்கு முன்பாக இன்று நாம் கூறியிருக்கின்றோம். எது சரி என்பதை பார்ப்பதற்காக உள்ளத்தின் பக்கம் திரும்பும்போது நாம் முன்னோக்குகின்றோம். நம்முடைய நாளைய வாழ்க்கையை பற்றி வெளிப்புறமாக நாம் அடையும் போது ஐந்து புலன்கள் இருக்கின்றன, ஐந்து விதமாக எடுத்துச் செல்லும். இரண்டு கண்கள் இரண்டு விதமாகவும், இரண்டு காதுகள் பல திசைகளிலிருந்தும் எனக்கு ஏற்படக்கூடிய குழப்பங்கள், அறிவுரைகள் என்ற பெயரில் நான் கிரகிக்கக்கூடியதும், பல புத்தகங்களை படிப்பதும், புத்தகங்களை படிப்பதை போன்ற ஒரு கேடு கிடையாது. உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள், அங்கு என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள், அங்குள்ள சத்தியம் என்ன அறிவிக்கிறது என்பதை பாருங்கள். அந்த சத்தியத்தை நீங்கள் நினைத்திருங்கள். இறைவன் உங்களுக்காக நிச்சயமாக தன்புறத்திலிருந்து மாபெரும் ஆற்றலை அறிவுகளை அறிவிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அத்தியாயம் 4:47. வேதம் வழங்கப்பட்டவர்களே, இப்பொழுது அவன் வேதம் இருக்கிறதா இல்லையா? உள்ளம் இருக்கும் வரையில் வேதம் இருக்கின்றது, உள்ளத்தின் பக்கம் திரும்பும் வரையில் வேதத்தினுடைய அந்த தெளிவை நாம் பார்க்கின்றோம். உள்ளத்தின் பக்கம் திரும்பாத வரையில் குழப்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனிதர்களிடம் நாம் குழப்பங்களுக்கு விடை செல்லும்போது இன்னும் பல குழப்பங்கள் ஆகின்றன. உள்ளத்தின் பக்கம் திரும்பும்போது அவ்வளவு குழப்பங்கள் நீங்கி ஒரே ஒரு குழப்பம் அமைதியடையுங்கள். அந்த குழப்பத்திற்கான ஒரே விடிவு அமைதியடையுங்கள். நான் உங்களுக்கு போதுமானவன். யாருமே பெரும் கலவரத்தில் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியும் சொல்லும்போது கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் பொறுமையாக சொல்லுவோம். இது உள்ளத்தின் அடிப்படையில் இறைவன் உங்களுக்கு அமைக்கக்கூடிய வேதத்தினுடைய உறுதியான பகுதியாகும். அடிப்படை வேதத்தின்படி நான் வாழ்வதற்கான எனக்கு அடிப்படை பொறுமையை மேற்கொள்ளுங்கள், அமைதியடையுங்கள். அவன் பொருட்டு அமைதியடையுங்கள். உங்களுடைய எண்ணங்களில் நீங்கள் தட்டடிந்து தெரியக்கூடிய இந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் விலக வேண்டுமென்றால் அமைதியடையுங்கள், பொறுமையாக இருங்கள். அந்த பொறுமையாக இருப்பதற்கு காரணம் மேலும் சிந்திக்க வேண்டாம், கஷ்டங்களில் ஆவீர்கள். நீங்கள் இந்த அளவுக்கு யோசித்து இவ்வளவு குழப்பங்கள் ஆனதற்கு உங்களுடைய எண்ணங்களின் சிதைவுகள் காரணம், இனியும் எண்ணங்களை சிதைக்காதீர்கள், கொஞ்சம் அமைதியடையுங்கள். இந்த அமைதியின் போதுதான் உள்ளம் பேசக்கூடிய அந்த துல்லியமான வார்த்தைகள் நிதர்சனமான உண்மைகளை கொண்டு ஆறுதல் அடிக்கக்கூடிய, கவலை வேண்டாம், காலம் மாறும். நமக்கு ஒரு நேரம் நிச்சயமாக காத்திருக்கின்றது. இதெல்லாம் வேதத்தினுடைய அடிப்படை. உங்களுக்கு தெளிவு பிறக்கும் அழகான வாழ்க்கை உண்டு, நிம்மதியான வாழ்க்கை உண்டு. என் பக்கம் திரும்புங்கள், அவன் ஒருவன் இருக்கின்றான் என்பது உண்மையானால் நிகழும். அதை நம்ம வெளிப்படையாமல் பேசுவோம், அங்கே தப்பாக போகுது. எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் வருது? அவன் ஒருத்தர் இருக்கான் உண்மையாக இருந்தால் அந்த சோதனை நீ கட்டுமே சொல்லுமா இல்லையா? நீங்கள் தான் ஒன்று பதிலாக 15,000 வச்சுருக்கீங்களே, அது எப்படி கடைசி அந்த நேரத்தில் மட்டும் ஒன்றுன்னு வருது? பெரும் கஷ்டங்களில் ஆகும் பொழுது அவன் ஒருத்தன் இருக்கிறது உண்மைன்னு சொன்னான். அந்த ஒருத்தங்கிறது அன்னைக்கு மட்டும் ஏன் வருது? இத்தனை நாளாக 10,000 வச்சுருந்தவன். முஸ்லீம்களில் பல பிரிவுகள், 100 அல்லாக்கள் இருக்கின்றார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் அவருடைய அல்லாவை பின்பற்றுகின்றார்கள். ஒரு பிரிவினர் மற்றவரை விரும்ப மாட்டார்கள். அதனால் அவருக்கு அல்லா வேறு, இவருக்கு அல்லா வேறு, உங்களுடைய கடவுள் வேறு, அவர் கடவுள் வேறு, உங்களுடைய தெய்வம் வேறு, அவர் தெய்வம் வேறு. தெய்வத்தை துண்டாடிய பிறகு தெய்வத்தை நாடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த தெய்வத்தை நீங்கள் துண்டாடவில்லை, உங்களை நீங்களே சேர்த்து கொண்டீர்கள். அவனை துண்டாட முடியாது. உங்களுடைய எண்ணங்கள் சிதறிவிட்டன. எந்த சூழ்நிலையிலும் ஒரு வழிக்கு பதிலாக இன்னொரு வழியும் இருந்து எதை நீங்கள் தேர்ந்தெடுப்பது என்பதற்கு நீங்கள் குழப்பானிட்டு இருக்கும் பொழுது மேலும் யோசிக்க வேண்டாம், அமைதியடையுங்கள். அது பல பிரிவுகளாக பிரிந்த பிறகு நாம் திசையை மாறிவிடுவோம். எது என்று தெரியாத நிலையில் இன்னும் மனிதர்களிடம் செல்வோம் குழப்பங்களுக்காக, நிவாரணத்திற்காக. உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த வழிப்பாதையை தவிர வேறு எந்த வழிப்பாதையாக இருந்தாலும் சரி, சீரழித்துவிடும். சீரழிந்த வாழ்க்கையை நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை அறியுங்கள். புத்தகங்களில் இருப்பதெல்லாம் எண்ணங்களின் கேடுகள், அவ்வளவும் வித்தியாசமான படைப்புகள். உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நாளைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. ஆனால் புத்தகங்கள் இருப்பது அவ்வளவுமே நேற்று வாழ்க்கையினுடைய அடிப்படையை கொண்டிருக்கக்கூடிய குழப்பங்களுடைய தெளிவான விளக்கங்கள். குழப்பங்களை விளக்குகின்றிருப்பார்கள், குழப்பங்களின் தெளிவை கொடுக்க மாட்டார்கள். மனிதர்கள் வேண்டுமா அல்லது உள்ளம் ஒன்று போதுமா, உங்களோடு இருக்கக்கூடிய அந்த உள்ளம் போதுமா? அத்தியாயம் 4:47 வேதத்தை உடையவர்களே, இறுதியாக நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புவீர்கள், கடவுளே என்று திரும்புவீர்கள். அதற்கு முன்பாக வேதத்தை அறியுங்கள், கடவுள் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக வேண்டி. வேதத்தை உடையவர்களே, மனசாட்சியம் இருக்கா இல்லையா நமக்கெல்லாம்? அந்த மனசாட்சியம் தான் வேதம். அன்னைக்கு போய் பேசாதேன்னு சொன்னால் வேதம், நயவஞ்சகம் பண்ணாதேன்னு சொன்னால் வேதம், குற்றங்குறைகளில் ஈடுபட வேண்டாம் என்றால் வேதம், நீ வாழ்வதுதான் முக்கியம், மற்றவர்கள் பற்றி கவலைப்படக்கூடாது என்று கூறினால் வேதம் அல்ல, சைத்தானுடைய பேச்சு. மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும், நீயும் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்பு. நீ மனித சமுதாயத்தில் வாழ்விக்கப்பட்டவன், அதற்கு வழி இருக்கிறதா கிடையாது. அவனவன் தனக்குரியதையே சம்பாதித்துக் கொள்ள வேண்டும், மற்றவர்களை பற்றி கவலை கிடையாது. வேதத்திலிருந்து தடம் புரண்டு விட்டோம். நிச்சயமாக இறைவன் யாவருக்கும் பொதுமானவன். உள்ளத்தின் அடிப்படைக்கு வாருங்கள், அங்கு உங்களுக்கு தெளிவு காத்திருக்கின்றது. இன்று உங்களுக்கு விமோசனம், நாளைய வாழ்க்கைக்கு மோட்சத்திற்கான பாதை. இன்று நான் விமோசனம் அடைவது. எண்ணங்களின் மீது சத்தியமாக, மனிதர்களால் நாம் தடம் புரளப்பட்டு விட்டோம், நாமே தடம் புரண்டும் விட்டோம், தடம் புரட்டப்பட்டும் விட்டோம். இனி நமக்கு தேவையானதெல்லாம் மனிதர்களுடைய வழிமுறையா உள்ளம் காட்டக்கூடிய ஒரே வழியா, அங்குதான் உங்களுக்கு அமைதி வேண்டும். உங்களுடைய கோயில்களிலோ, உங்களுடைய மசூதிகளிலோ, சர்ச்சைகளிலோ அங்கு அமைதி இல்லை. அங்கு எங்கு அமைதி வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். உள்ளத்தின் பால் நான் திரும்பினால் தவிர அங்கு அமைதி இருக்குமே தவிர, உள்ளத்தை விட்டும் மூளைக்கு வந்துவிட்டால் சிதறிய வாழ்க்கை இன்னும் சில்லல்களாக சில்லுகளாக ஆகிவிடும். அதனை ஒட்ட வைப்பதோ சேர்ப்பதோ மிக கடினம். நிச்சயமாக இந்த வாழ்க்கையிலிருந்து இன்று நாம் திருப்பப்படுகின்றோம். ஒருபோதும் உங்களுடைய உள்ளத்தை விட்டு விடையாதீர்கள். வேதம் வழங்கப்பட்டவர்கள் எவ்வளவு கண்ணியமாக கூப்பிடுகின்றான் இறைவன். வேதம் வழங்கப்பட்டவர்கள் இன்னமும் உங்களிடம் மனசாட்சியம் இருக்கின்றது. இதில் பெரும் குற்றவாளிகளும் அடங்கலாம், குற்றமே புரியாதவர்களும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோமே அப்படிப்பட்டவர்கள் இல்லை, அவ்வளவு பெரும் குற்றவாளிகள் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். எதற்காக? நாளை வாழ்க்கைக்காக. இறைவனால் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனக்கு உங்களுக்கு விட்டால் நீங்கள் என்ன தீர்த்து நான் உங்களுக்கு தீர்த்துவேன், நான் மட்டும் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி. அவ்வாறெனில் நாம் இன்று வாழ வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோமே தவிர நாம் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. ஏனென்றால் ஒவ்வொருடைய மனதிலும் கஷ்டங்கள் வேண்டாம் என்ற எண்ணம் இருக்கின்றது. உள்ளத்திலிருந்து அதனை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இறைவனுடைய வாக்கை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பிறகு நான் கஷ்டப்பட வேண்டாம் என்று நான் நினைக்கின்றேன் என்று கூறுகின்றார்கள். இல்லை, இறைவனுடைய வாக்கு உங்களுடைய உணர்வாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்றுக்கொண்டேன் இறைவனை என்று கூறுங்கள், அது என்னுடைய எண்ணம் என்று கூற வேண்டாம். நான் என்ன செய்ய போறேன்னு தெரியவில்லையே என்று இருக்கிறீர்கள், அது உங்களுடைய எண்ணம். இதுதான் வேண்டும் என்று இருக்கும்பொழுது இதனை அடைய என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று கேட்பது உங்களுடைய எண்ணம். இதுதான் வேண்டும் என்று அறிவிப்பது இறைவன், உள்ளத்திலிருந்து அறிவிக்கின்றான். அந்த இறைவனுடைய வாக்கு ஒவ்வொன்றும் வேதம். உள்ளத்தை உடையவர்களே, வேதத்தை உடையவர்களே. இப்போ வேதம்ங்கிறது வந்து உள்ளத்தின் அடிப்படையை கொண்டதா அல்லது உங்களுடைய பெயர் வைத்துக் கொண்டிருக்கின்றமே குரான் என்றும் கீதை என்றும் பைபிள் என்றும் அதுலேயே வேதம் இருக்குது. படிச்சுட்டா போதுமா? அது எழுத்துக்கள் தானே, அதை சிந்தித்து உணர்ந்தால் தேவை கிடையாது. அதற்கு முன்பாக எண்ணங்களில் நாம் சிதறாமல் உள்ளத்தின் பக்கம் திரும்புகின்றோம். எண்ணங்களின் தீமைகளிலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள். கெட்ட நடவடிக்கைகளிலிருந்தும் கெட்ட எண்ணங்களிலிருந்தும் உதாரணமாக ஷைத்தானை விட்டும் பாதுகாத்துக்கொள். ஒட்டுமொத்தமாக அவ்வளோதான். என் அறிவு வேலை செய்யக்கூடாது இனி வேதத்தை எடுக்கும் பொழுது. உள்ளமும் வேதத்தினுடைய வசனங்களும் பொருந்த வேண்டும். மறைவானவற்றின் மீது அமைய வேண்டும், வெளிப்படையானவற்றின் மீது அமையக்கூடாது. வெளிப்படையான அறிவு கெட்டுவிட்டது, தோன்றிவிட்டது, மறைந்துவிட்டது, குழப்பங்கள் ஏற்பட்டுவிட்டன, வாழ விரும்பவில்லை, நல்ல வாழ்க்கை வேண்டும். உங்களிடம் இப்பொழுது நோய்கள் இருக்கின்றதா? இருக்கிறது. நோய்கள் அதிகமாகுமா? அதிகமாகும். ஏதேனும் வழி இருக்கின்றதா? இல்லை. பிறகு என்ன மருந்து மாத்திரை டாக்டர்கள் என்று சென்று கொண்டிருக்கின்றீர்கள்? ஏன் திரும்புவதில்லை? இறுதி நேரத்தில் எல்லோரும் கைவிட்ட பிறகு கடவுள் என்று திரும்புவீர்களா? அவ்வளவு உச்சகட்டத்தில் இருக்கும் பொழுது கடவுள் என்று திரும்பும் பொழுது அந்த நேரத்தில் உங்களை காப்பாற்ற முடியும் என்ற அந்த உணர்வு அன்று ஏற்படும் பொழுது, சிறிதாக இருக்கும் பொழுது இப்பொழுது ஏன் திரும்புவதில்லை? தீமையர் எனக்கெல்லாம் தெரியும் என்று, ஒன்றுமே தெரியாது என்ற நிலைக்கு வரும் பொழுது இறைவனும் உங்களை கைவிட்டு விட்டான். அந்த நேரத்தில் நீங்கள் திரும்புவது ஒருபோதும் உங்களுக்கு நன்மை அளிக்காது. இப்பொழுது உங்களுடைய பிரார்த்தனை எவ்விதமாக அமைய வேண்டும்? பிரார்த்தனை எவ்விதமாக அமைய வேண்டும்? உங்களுக்கு மனசுக்கு அமைதி வேணுமா, நோய்கள் போக வேண்டுமா? முடிவு பண்ணுறதுங்கிறது அவ்வளவு லேசான விஷயம். ஆனால் எண்ணங்கள் குறுக்கிடும் பொழுது உள்ளத்தின் பக்கம் திரும்பி எனக்கு அமைதி தான் வேண்டும், அமைதியில் தான் வாழ்க்கை இருக்கின்றது, கலவரங்களில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை நான் முடித்துக்கொள்ள விரும்புகின்றேன், தூக்கில் தொங்க விரும்புகின்றேன், பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, நான் வாழ விரும்பலை, கலவரம், எனக்கு மனசில் அமைதி இல்லை, தூக்கில் தொங்க. உங்கள் கைகளாலேயே நீங்கள் நாசமாக்கி கொள்ளக்கூடிய வெளிப்படையான அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கு முன்பாக இப்பொழுது நீங்கள் டாக்டர்களிடம் சென்று கொண்டிருப்பதும் மனிதர்களிடம் உதவி செய்து கொண்டிருப்பதும் அதே நிலையில் ஒரு பகுதிகளை நீங்கள் மேற்கொண்டிருக்கின்றீர்கள், அவ்வளோதான். ஒரு ஒரு உறுப்பாக காலியாகிட்டிருக்கிறது, அவ்வளோதான். ஒட்டுமொத்தமாக நீங்கள் தீர்க்கப்படுவதற்கு முன்பாக ஒவ்வொரு உறுப்பாக நீங்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைக்கி வயிற்றை எடுத்துரு, நாளைக்கு கர்ப்பப்பையை எடுத்துரு, இன்றைக்கி பிரஸ்ட்டை வெட்டிடு, நாக்கை வெட்டிடு, தங் கேன்சர் இருக்குது, இப்போ வெட்டினா தான் சுகமாக முடியும். புத்தி கெட்டவன் கத்தி எடுப்பான் தெரிஞ்சதுக்கப்புறமா அவருக்கு அறுவை சிகிச்சை நிபுணர்னு பேர், புத்தி கெட்டவன் சொல்கிறதுக்கு இல்லை. அதனையும் நாம் பெருமையோடு பேசிக்கொண்டிருப்போம். இப்போ வெட்டியாச்சும் நல்லா இருக்குது, திரும்பவும் வருமே சொல்லிட்டாங்களே, அதுவும் வருமே, வரக்கூடியதாக இருக்கிறது. இன்னொரு உறுப்பு, இன்னொரு உறுப்பு தடையை வலிக்கிறது, தடை வெட்டிடலாமா? வெட்டிடலாம், முடியாது, அதனால் விட்டு வைக்கப்பட்டிருக்கோம். மனசு தான் கோளாறு, மனசு சொல்ல முடியாததுனால மனசு தான் கோளாறு. மனசை பற்றி எதுவுமே தெரியாது டாக்டருக்கு. ஊர் உலக மக்கள் மனநல மருத்துவ நிபுணர், எல்லாமே நிபுணர் தான். எந்த அளவுக்கு பெருமையும் அகம்பாவமும் அதிகாரமும் இன்று மாறிவிட்டது. அகம்பாவத்துக்கு மேலாக இந்த அகம்பாவத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்ற அதிகாரமும் வந்துவிட்டது. ஊசி போட்டுக்கணும் கண்டிப்பாக. நாம் இந்த நிலையின் போது முகம் நமக்கு முன்னோக்க வேண்டும். உள்ளத்தின் பக்கம் திரும்பும் பொழுது நாளைய வாழ்க்கை முற்றிலுமாக பிரகாசமாக இருக்கின்றது. அறிவின் பக்கம் திரும்பும் பொழுது நேற்றைய வாழ்க்கையினுடைய அவ்வளவு பதிவுகளும் இருக்கின்றன. இன்று கொஞ்ச நஞ்சம் தெரியக்கூடிய அந்த வாழ்க்கையின் ஒளி இருள் அடைந்து விட்டது. நமக்கு வழி கிடையாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது வேதத்தின் பக்கம் வருவோம். அத்தியாயம் 4:47. வேதத்தையுடையவர்களே, உள்ளம் என்ற ஒன்று இப்பொழுது இருக்கின்றது உங்களுக்கு. மனசாட்சியத்தையுடையவர்களே என்ற பொருள். ஒவ்வொரு மனிதனும் வாழவைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றான். குற்றவாளிகளே என்று குறிப்பிடுவதற்கு பதிலாக வேதத்தையுடையவர்களே என்று குறிப்பிடுகின்றான். இன்னமும் நான் காத்திருக்கின்றேன் என்று பொருள் உங்களுக்காக. இதைவிட அன்பாகவும் அரவணைப்பாகவும் கூறக்கூடியவன் யார்? எவ்வளவு கண்ணியம் குற்றவாளிகளை பார்த்து, வேதத்தை உடையவர்களே, நாம் உங்கள் முகங்களை மாற்றி அவற்றை பின்புறமாக திருப்பிடுவதற்கு முன்னே, உங்களை சபிப்பதற்கு முன்பாக உங்களிடம் உள்ள வேதத்தை உண்மையாக்குங்கள். என்னைத் தவிர கதி இல்லை என்ற அந்த வேதத்தை உண்மையாக்குங்கள். அமைதி வேண்டும் என்ற அந்த ஒன்றை தேர்வு எதுவுமே உங்களுக்கு வேண்டாம் என்ற அந்த ஒரு வாக்கை நீங்கள் என்னிடம் மேற்கொள்ளுங்கள். எனக்கு பணத்தை கொடு, நோயை நீக்கி கொடு, கேட்காதீங்க. இங்கிருந்து உருவாவது தான் அமைதி கெட்டதன் காரணமாக, குணம் கெட்டதன் காரணமாக அமைதி கெட்டது உங்களுடைய ஒரு வேதனையாக, அந்த அமைதி கெட்டதன் காரணமாக உறுப்புகள் சேதமடைகின்றன. அது கடைசி நிலை. இவர் அந்த நோய் உருவாவதற்கு முன்பாக ஆரம்பத்திலேயே நான் கண்டுபிடித்து விடுவேன் என்று கூறுகின்றார். ஆனால் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கக்கூடிய அந்த உறுப்பினுடைய சிதைவு கடைசி நிலை, கடைசி நிலையின் ஆரம்ப நிலை. இவர்கள் விளங்குவதில்லை. ஒரு கேன்சர் உருவாயிருச்சுன்னு சொன்னால் அது கடைநிலை. அது முதல்ல பார்த்தேன், கடைசியில் பார்த்தேன். இவ்வளவு காலமும் அந்த கெட்ட சூழ்நிலை உருவாகிட்டு உள்ளுக்குள்ள அந்த கெட்ட சக்திகள் முழுமையாகி அந்த கெட்ட சக்தியினுடைய அந்த வேகம் ஒரு குறிப்பிட்ட உறுப்பில் ஒரு குறிப்பிட்ட செல் அணுவை தாக்கிவிட்டது. அந்த வேகத்தை நீக்க வேண்டுமா, தாக்கப்பட்ட அந்த செல்லை நீக்கிவிட்டால் நான் குணமாக்கிவிட்டேன் என்று பொருள். மருத்துவத்தைப் போல ஒரு கேடுகட்டது எதுவும் கிடையாது. நான் காப்பாற்றுவேன், உயிரை காப்பாற்றுமே தவிர உடலை காப்பாற்றக்கூடாது. உயிர் காரணமாகத்தான் உடல் நிற்கிறது. உயிர் போய்விட்டால் உடல் சேர்ந்துவிடும். உயிர் உடலை பாதுகாத்து கொண்டிருக்கின்றது. அதுக்கு நேர் மாற்றமாக உடல் உயிரை பாதுகாக்கவில்லை. சிந்தித்து உணர வேண்டும், தெளிவுக்காக வேண்டி. அப்படி சிந்தனை தவறிவிட்டால் எண்ணங்களின் பக்கம் போகும்பொழுது ஹார்ட் காப்பாற்றிருக்குது, கிட்னி காப்பாற்றிருக்குது, லிவர் காப்பாற்றிருக்குது, லங்ஸ் காப்பாற்றிருக்குது, வயிறு காப்பாற்றிருக்குது, என்னுடைய கர்ப்பப்பையனை காப்பாற்றிட்டுருக்குது. தனித்தனியான உறுப்பாக நீங்கள் தொலைந்து விடுவீர்கள். எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக பாதுகாத்து கொண்டிருப்பதும் வளர்த்து கொண்டிருப்பதும் உயிரோடு வைத்துக் கொண்டிருப்பதும் உயிரோட்டமே தவிர வேறு எதுவும் இல்லை. அந்த உயிரோட்டத்தை பாதுகாப்பது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அழகான அதிர்வில்லாத சுகமான அமைதி. எந்த வாழ்க்கை வேண்டும்? மனம் இறைவனுடைய கையில் இருக்கின்றது. மனதை விட்டு வெளியேறும் பொழுது இறைவனை விட்டு வெளியேறிவிட்டீர்கள், வேதத்தை விட்டு வெளியேறிவிட்டீர்கள். உங்களுக்கு மனிதர்கள் அவசியம். மனிதர்களோ ஒருவருக்கு ஒருவர் துரோகிகள், நயவஞ்சகர்கள். உள்ளத்தில் நயவஞ்சகத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நம்முடைய குட்டு வெளிப்படும் என்று அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அது நிகழும், நிகழ்ந்தே தீரும். காலத்தின் மீது சத்தியமாக, காலம் நிச்சயமாக வர இருக்கின்றது. இறைவனை நம்புபவர்களுக்கு காலம் வேறு, இறைவனை விற்றவர்களுக்கு காலம் வேறு. கேடுகளும் நன்மைகளும் உங்களை தேடி வர இருக்கின்றன. நீங்கள் அவற்றை போய் அடைவதில்லை, அடைய வேண்டிய அவசியமில்லை. எண்ணங்களின் அடிப்படையில் உங்களை தேடி வரும் நன்மையும் சரி, தீமையும் சரி, அவற்றை நீங்கள் தடுத்துக் கொள்பவர்களும் இல்லை. எனினும் மனிதர்களில் பெரும்பாலானோர் இதனை நிராகரித்தவர்களாக இருக்கின்றார்கள். அத்தியாயம் 40 வசனம் 59. காலம் நிச்சயமாக வந்தே தீரும், அதில் சந்தேகமே இல்லை. நன்மையான எண்ணத்திற்கு நிச்சயமாக அழகான விடிவுடைய காலம் நாளைய வாழ்க்கை இன்று முதலாக ஆரம்பிக்கின்றது. நீங்கள் அனைவரும் வேதத்தையுடையவர்கள், இறைவனுக்குரியவர்கள். உங்களுக்குரியவர்களோ மற்ற மனிதர்களுக்குரியவர்களோ இல்லை. ஒருவன் ஒரு போதும் என்று அந்த ஒரு எண்ணத்தின் பக்கம் திரும்புங்கள். மனிதர்களை பின்பற்றாதீர்கள். கூட்டங்கள் கூட்டங்களாக சிதறித்திரிய வேண்டாம். ஒரே அடிப்படை உள்ளம், அது மனித எண்ணத்திற்கு ஒன்றுதான். மனித குலமாக வாழ வேண்டும், மனித குணத்தோடு வாழ வேண்டுமென்றால் உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். அங்கு இறைவனுடைய ஆற்றல் உங்களை காத்திருக்கின்றது. இறைவனுடைய உருவம் இல்லை, இறைவனுடைய ஆற்றல். இன்று நாம் அந்த ஆற்றின் பக்கம் திரும்புகின்றோம். காலம் நிச்சயமாக வந்து தீரும். நன்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள், உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். அவனுடைய வாக்குகளை அவனிடமே விடுங்கள். அதனை நீங்கள் எண்ணங்களாக மாற்றாதீர்கள். உணர்ந்து கொள்பவர்கள் நாம் இல்லை. தெளிவாக அறிந்தவன் அவன்தான், யாவற்றையும் அறிந்தவன் அவன்தான், என்னுடைய முக்காலத்தையும் அறிந்தவன் அவன்தான். நேற்றைய குற்றங்களை என்னை விட்டு நீக்கி இன்றைய அழகான நன்மையான குணங்களை வேண்டியவர்களாக வாழ வைத்து நாளை அந்த வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்புகளிலும் அந்த வாழ்க்கையினுடைய விளைச்சல்களிலும் வாழ வைப்பான். இந்த மூன்று காலத்திலும் நீங்கள் இன்று வாழ வேண்டுமென்றால் உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். அப்படி இல்லை என்றால் நான் மூன்று காலங்களில் சிதறியவனாக இருப்பேன். நேற்றைய வாழ்க்கையில் செத்தவனாகவும், இன்றைய வாழ்க்கையில் இயலாதவனாகவும், நாளைய வாழ்க்கையை பற்றி துக்கமடைந்தவனாகவும் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை வேண்டாம். மனிதர்களை விட்டு விலகுங்கள். ஒவ்வொரு மனிதனையும் விட்டு விலகுங்கள். கணவன் மனைவி விட்டும், மனைவி மக்கள் விட்டும், மக்கள் பெற்றோர்களை விட்டும் தனித்தனியே முறையே இறைவன் பக்கம் திரும்புங்கள். உங்கள் அனைவரையும் படைத்தவனும் ஒன்று செத்தவனும் அவன்தான், வாழ வைப்பனும் அவன்தான். இந்த எண்ணத்தை கொண்டு வாடுங்கள். நிச்சயமாக நாளைய வாழ்க்கை பிரகாசமான வாழ்க்கையாகவும், நம் முகங்கள் முன்பலமாக திருப்பட்ட வாழ்க்கையாகவும் இன்று முதலாக அமையும். எனினும் மனிதர்களில் பெரும்பாலும் நம்பிக்கை கொள்வதில்லை. அவர்களின் பக்கம் நீங்கள் செல்ல வேண்டாம். வேதத்தையுடையவர்கள் இந்த புத்தகத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மறந்துவிட்ட மனசாட்சியத்தின் பக்கம் நீங்கள் நினைவிட்டுக் கொள்வதற்காக கண்டிப்பாக வாங்கி தீர வேண்டும். இதற்கு நிகரான ஒரு புத்தகம் கிடையாது. மனசாட்சியை மீண்டும் புதுப்பிப்பதற்கும் உள்ளத்தின் தங்குவதற்கும் அங்கு அழகான உறைவிடமாக தெய்வத்தினுடைய நிழலில் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை இந்த புத்தகம் உங்களுக்கு விவரிக்கும். நிச்சயமாக நம்முடைய இன்றைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாகவும் பிரகாசமான வாழ்க்கையாகவும் மனிதர்களை விட்டும் விலகிய வாழ்க்கையாகவும் இறைவனை சார்ந்தவர்களின் வாழ்க்கையாகவும் மலர்வதற்கு நிச்சயமாக இறைவன் பொறுப்பேற்றுக் கொண்டான். நாம் இறைவன் பக்கம் திரும்புவோமாக.